ஓம் சாந்தி. ஜனவரி 19, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல். தேதி நவம்பர் 30, 2003. 4 பாடங்களிலும் அனுபவத்தின் அதிகாரியாகி பிரச்சனைகளை தீர்வுகளாக மாற்றுங்கள். இன்று பிராமண உலகை படைத்தவர் எங்கும் உள்ள தனது பிராமண குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். இந்த பிராமண உலகம் உலகின் விசேஷமான ஆத்மாக்களை கொண்டது. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பல மில்லியன்களில் ஒருவர், கைப்பிடி அளவான ஆத்மாக்களில் ஒருவராவார். ஏனென்றால் நீங்கள் உங்களின் தந்தையை இனம் கண்டு ஆஸ்திக்கான உரிமையை பெற்றுள்ளீர்கள். எப்படி தந்தை அதி மேலானவரோ அவ்வாறே தந்தையை இனம் கண்டு அவருக்கு சொந்தமாகியுள்ள ஆத்மாக்களும் விசேஷமான ஆத்மாக்களே. பாக்கியத்தை அருள்பவரான தந்தை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறப்பு எடுத்த உடனேயே அவரின் நெற்றியில் மேன்மையான பாக்கிய ரேகையை வரைந்துள்ளார். நீங்கள் இத்தகைய மேன்மையான பாக்கியத்தை கொண்டுள்ள ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்களை நீங்கள் பாக்கியசாலிகளாக கருதுகின்றீர்களா? இத்தகைய மகத்தான ஆன்மீக போதையை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? இதயங்களுக்கு சௌகரியமளிக்கும் தந்தை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் இதயபூர்வமான அன்பையும் அவரின் இதயபூர்வமான நேசத்தையும் வழங்குகின்றார். இந்த இறை அன்பானது ஒரே ஒருவரிடமிருந்து மட்டுமே பெறப்படுகிறது. அதுவும் கல்பம் முழுவதிலும் ஒரே ஒரு முறை மட்டுமே பெறப்படுகிறது. இந்த ஆன்மீக அன்பை உங்களின் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் சதா கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் கர்மயோகி வாழ்க்கை வாழும் விசேஷமான ஆத்மாக்கள் என நீங்கள் உலகிற்கே சவால் விடுகின்றீர்கள். நீங்கள் யோகம் செய்பவர்கள் மட்டுமல்ல, ஆனால் யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். வாழ்க்கை என்பது அனைத்து நேரத்திற்கும் உரியது. அது இயல்பானது, நிலையானது. நீங்கள் 8 மணி நேரங்கள் அல்லது 6 மணி நேரங்கள் யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள் அல்ல. யோகம் அதாவது நினைவே பிராமண வாழ்க்கையின் லட்சியமாகும். வாழ்க்கையின் லட்சியம் இயல்பாகவே நினைவு செய்யப்படும். உங்களின் லட்சியத்திற்கு ஏற்ப இயல்பாகவே நீங்கள் அதன் தகைமைகளையும் வளர்த்துக் கொள்வீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் நெற்றியிலும் பாக்கிய நட்சத்திரம் ஜொலிப்பதை பார்க்கின்றார். பாப்தாதா சதா ஒவ்வொரு குழந்தையையும் மேன்மையான சுய மரியாதையையும் சுய ராஜ்ய அதிகாரமும் கொண்டவராகவே பார்க்கின்றார். எனவே நீங்கள் அனைவரும் உங்களின் சுய மரியாதையும் சுயராஜ்ய அதிகாரமும் கொண்ட ஆத்மாக்களாக அனுபவம் செய்கின்றீர்களா? நீங்கள் சுய மரியாதை உள்ள ஆத்மா என்பதை ஒரு வினாடி எனும் உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வந்தால் ஒரு வினாடியில் வெளிப்படும் பட்டியல் எத்தனை நீண்டதாக இருக்கும்? இப்பொழுது சுய மரியாதையின் பட்டியல் உங்களின் விழிப்புணர்வில் வருகின்றதா? அது நீண்டதோர் பட்டியல்தானே. சுய மரியாதை அகங்காரத்தை முடிக்கின்றது. ஏனென்றால் சுய மரியாதையே மேன்மையான பெருமையாகும். எனவே மேன்மையான பெருமை வெவ்வேறு வகையான தூய்மையற்ற சரீர உணர்வுகளை முடிக்கின்றது. நீங்கள் விளக்கை ஏற்றியதும் ஒரு வினாடியில் இருள் மறைந்து விடுகிறது. இருளை அகற்ற வேண்டியதில்லை. நீங்கள் இருளை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஒளியை ஏற்றியதும் தானாகவே இருள் அகன்றுவிடும். அதேபோல் சுய மரியாதை என்ற விழிப்புணர்வின் ஆளியை போடுங்கள். வெவ்வேறு வகையான சரீர உணர்வுகளை முடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. சுய மரியாதையின் சுரூபமாக இருக்கும் விழிப்புணர்வு உங்களுக்குள் இல்லாத பொழுதே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பாப்தாதா குழந்தைகளான உங்களின் விளையாட்டுகளை பார்க்கின்றார். உங்களின் இதயத்தில் உள்ள சுய மரியாதையை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள். நான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நீங்கள் இதை பற்றி கூறுகின்றீர்கள், இதை பற்றி சிந்திக்கின்றீர்கள். ஆனால் அதன் அனுபவ ஆசனத்தில் நீங்கள் நிலையாக அமர்ந்திருப்பதில்லை. நீங்கள் சிந்திப்பதை அனுபவம் செய்வது அவசியம். ஏனென்றால் அது மேன்மையான அதிகாரம், அனுபவத்தின் அதிகாரமே ஆகும். எனவே நீங்கள் அனைத்தையும் மிக நன்றாக கேட்கின்றீர்கள், மிக நன்றாக சிந்திக்கின்றீர்கள். ஆனால் அதை பற்றி கேட்பதும் சிந்திப்பதும் வெவ்வேறானவையாக இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். அனுபவ சுரூபம் ஆகுவதே பிராமண வாழ்க்கையின் மேன்மையான அதிகாரமாகும். பக்திக்கும் இந்த ஞானத்திற்கும் இடையிலான வேறுபாடு இதுவே. பக்தியிலும் அவர்கள் அதை கேட்கும் பொழுது மிகவும் பரவசம் அடைகிறார்கள், அவர்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். ஆனால் ஓர் அனுபவத்தை அவர்களால் பெற முடிவதில்லை. ஞானம் என்றால் ஞானி ஆத்மாவாக இருத்தல் என்று அர்த்தம். அதாவது ஒவ்வொரு வகையான சுயமரியாதையிலும் அனுபவம் வாய்ந்தவர் ஆகுதல். அனுபவம் வாய்ந்த ரூபம் உங்களுக்கு ஆன்மீக போதையை கொடுக்கும். வாழ்க்கையில் பெறுகின்ற அனுபவத்தை ஒருபொழுதும் மறக்க முடியாது. நீங்கள் கேட்ட கேள்விகள் அல்லது நினைத்த விஷயங்களை மறக்கக்கூடும், ஆனால் அனுபவத்தின் அதிகாரம் ஒருபொழுதும் குறையாது. எனவே பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு நினைவூட்டுகின்றார், நீங்கள் எதை கேட்டாலும், தந்தையான இறைவனிடமிருந்து எதை கேட்டிருந்தாலும் அதன் அனுபவ சுரூபமாகுங்கள். நீங்கள் அனுபவம் செய்தவற்றை ஆயிரக்கணக்கான மக்கள் அழிக்க முயற்சி செய்தாலும் அதை அழிக்க முடியாது. மாயையாலும் உங்களின் அனுபவத்தை அழிக்க முடியாது. நீங்கள் ஒரு சரீரத்தை எடுத்த உடனேயே இன்னார் என்பதை அனுபவம் செய்கின்றீர்கள், அது மிகவும் உறுதியாகின்றது. உங்களின் சரீர பெயரை நீங்கள் எப்பொழுதாவது மறக்கின்றீர்களா? யாராவது உங்களிடம் இல்லை, நீங்கள் இன்னார் இல்லை என கூறினால் நீங்கள் அவர் கூறுவதை நம்புவீர்களா? அதேபோல் ஒவ்வொரு வகையான சுய மரியாதையின் பட்டியலையும் அனுபவம் செய்வதன் மூலம் உங்களால் உங்களின் மரியாதையை ஒருபொழுதும் மறக்க முடியாது. எவ்வாறாயினும் ஒவ்வொரு வகையான சுய மரியாதையையும் ஒவ்வொரு கருத்தையும் அனுபவம் செய்வதில் நீங்கள் வரிசை கிரமமாக இருப்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவம் செய்திருப்பதனால் ஆத்மாவை தவிர நீங்கள் வேறு என்னவாக இருக்கின்றீர்கள்? நீங்கள் கூறுகின்றீர்கள், இந்த சரீரம் என்னுடையது, ஆனால் நான் ஓர் ஆத்மா. நீங்கள் ஓர் ஆத்மாவாக இருக்கும் பொழுது ஷரீர உணர்வு எங்கிருந்து வந்தது? அது ஏன் வந்தது? அதற்கான காரணம் என்ன? 63 பிறவிகளின் பயிற்சி, நான் இந்த உடல் என்ற தவறான பயிற்சி மிகவும் உறுதியாக உள்ளது. சரியான பயிற்சியின் அனுபவத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். குழந்தைகளான நீங்கள் சிரமப்படுவதை பாப்தாதா பார்க்கும் பொழுது அவருக்கு உங்களின் மீது அன்பு ஏற்படுகிறது. கடவுளின் குழந்தைகள் சிரமப்படுவதா? இதற்கான காரணம் என்ன? அனுபவ சுரூபமாகாமல் இருப்பதே ஆகும். என்னதான் நடந்தாலும் நீங்கள் எவ்விதமான செயல்களை செய்யும் பொழுதும் உங்களால் ஷரீர உணர்வை மறக்க முடியாது. அப்படி என்றால் எப்படி உங்களால் உங்களின் பிராமண வாழ்க்கையை, அதாவது உங்களின் கர்மயோகி வாழ்க்கையை, யோகி வாழ்க்கையை மறக்க முடியும்? எனவே சோதித்து பாருங்கள், நான் ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவம் செய்துள்ளேனா? இந்த ஞானத்தை கேட்டு அதை கூறுவது இலகுவானது, ஆனால் இந்த ஞானத்தின் சுரூபமாகுவது நீங்கள் இந்த ஞானத்தை நடைமுறையில் இடும்பொழுது உங்களின் ஒவ்வொரு செயலும் இயல்பாகவே ஞானம் நிறைந்ததாகிவிடும். அதாவது ஒவ்வொரு செயலும் இந்த ஞானத்தின் ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பியிருக்கும். இந்த ஞானம் ஒளி மற்றும் சக்தி எனப்படுகிறது. அதேபோல் யோகி ரூபம் என்பது யோகியுக்த் மற்றும் யுக்தியுக்த் ரூபம் ஆகும். தாரணை சுரூபம் என்றால் உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பௌதிக அங்கமும் ஒவ்வொரு நற்குணமும் தாரணையின் சுரூபமாக இருக்கும். சேவையில் அனுபவசாலி ரூபம் என்றால் நிலையான இயல்பான சேவையாளர் ஆகுதல் என்று அர்த்தம். உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், தொடர்புகள் அல்லது உறவு முறைகளின் மூலமாகவோ உங்களின் ஒவ்வொரு செயலிலும் இயல்பாகவே சேவை தொடர்ந்து நிகழ வேண்டும். இதுவே நான்கு பாடங்களிலும் அனுபவ சுரூபமாக இருத்தல் எனப்படுகிறது. எனவே நீங்கள் அனைவரும் எந்த அளவிற்கு அனுபவசாலிகள் ஆகியுள்ளீர்கள்? ஒவ்வொரு நற்குணத்திலும் ஒவ்வொரு சக்தியிலும் அனுபவசாலிகள் ஆகியுள்ளீர்கள் என சோதித்து பாருங்கள். அனுபவம் சரியான நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றொரு கூற்று உள்ளது. ஆகவே என்ன வகையான பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அனுபவ சுரூபமாக இருப்பதை அனுபவம் செய்ய வேண்டும். அனுபவ ரூபமாக இருக்கும் ஒருவர் தனது அனுபவ அதிகாரத்தால் ஒரு வினாடியில் ஒரு பிரச்சனையை ஒரு தீர்வாக மாற்றுவார். அப்பொழுது அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, அது ஒரு தீர்வின் ரூபத்தை எடுக்கும். உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது காலம் நெருங்கி வருவதும் தந்தைக்கு சமமாக ஆகுவதை நெருங்கி வருவதும் உங்களின் தீர்வுகளின் சுரூபமாக இருக்கும் அனுபவத்தை கொடுக்க வேண்டும். நீண்ட காலமாக வருகின்ற பிரச்சனைகளாலும் அவற்றுக்கு தீர்வுகளை கண்டுபிடிப்பதிலும் நீங்கள் சிரமப்பட்டீர்கள். இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுய மரியாதை உடையவராகவும் சுயராட்சி அதிகாரம் உடையவராகவும் தீர்வுகளின் சுரூபங்களாகவும் பார்க்க விரும்புகின்றார். அனுபவத்தின் ரூபம் என்றால் ஒரு வினாடியில் எதையும் மாற்றக்கூடியதாக இருப்பதாகும். அச்சா, ஆத்மாக்கள் அனைத்து இடங்களிலிருந்தும் இங்கே வந்துள்ளார்கள். இரட்டை வெளிநாட்டவர்களும் ஒவ்வொரு முறையிலும் நல்லதோர் வாய்ப்பை பெறுகிறார்கள். அச்சா, இந்த கோவில் பாண்டவர்களும் சளைத்தவர்கள் அல்ல. பாண்டவர்களான நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். தாய்மார்களே, குமாரிகளே, ஆசிரியர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். முதல் குழுவில் அதிக தாய்மார்கள் இருந்தார்கள், ஆனால் இந்த குழுவில் பாண்டவர்களும் மிக நன்றாக ஓடுகிறார்கள். பாண்டவர்களின் போதையும் நம்பிக்கையும் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. என்ன நினைவு கூறப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா? ஐந்து பாண்டவர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களின் போதையினதும் நம்பிக்கையினதும் அடிப்படையில் அவர்கள் வெற்றியாளர்கள் ஆகினார்கள். இந்த புகழ் இன்றும் உள்ளது. எனவே நீங்கள் இத்தகைய பாண்டவர்களா? அச்சா, உங்களுக்கு போதை இருக்கிறதா? எனவே பாண்டவர்களான நீங்கள்தான் பாண்டவர்கள் என்பதை கேட்கும் பொழுது நீங்கள் பாண்டவர்களின் தந்தையை, பாண்டவ பதியை மறக்க மாட்டீர்கள் தானே? சில நேரங்களில் நீங்கள் அவரை மறந்து விடுகின்றீர்களா? பாண்டவர்களும் பாண்டவ பதியும் பாண்டவர்களால் ஒருபொழுதும் பாண்டவ பதியை மறக்க முடியாது. பாண்டவர்களுக்கு இந்த போதை இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் பாண்டவர்கள், பாண்டவ பதியால் நேசிக்கப்படுபவர்கள். ஞாபகார்த்தங்களிலும் பாண்டவர்களின் பெயர் குறைந்ததல்ல. பாண்டவர்களின் பட்டம் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் என்பதாகும். எனவே நீங்கள் இத்தகைய பாண்டவர்களா? அவ்வளவுதான், நாம் வெற்றி பெற்ற பாண்டவர்கள். வெறுமனே பாண்டவர்கள் அல்ல, ஆனால் வெற்றி பெற்ற பாண்டவர்கள். அழியாத வெற்றி திலகம் ஏற்கனவே உங்களின் நெற்றிகளில் இடப்பட்டுள்ளது. தாய்மார்களான உங்களுக்கு உள்ள போதை என்ன? உங்களிடம் அதிகளவு போதை உள்ளது. தாய்மார்களான நீங்கள் போதையுடன் கூறுகின்றீர்கள், பாபா எங்களுக்காக வந்துள்ளார். அப்படித்தானே? இது ஏனென்றால் அரை கல்பமாக தாய்மார்களுக்கு எந்த ஓர் அந்தஸ்தும் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது சங்கம யுகத்தில் அரசியலிலும் தாய்மார்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு துறையிலும் தந்தை சக்திகளான உங்களை முன்னிலையில் வைத்திருக்கின்றார். எனவே உலகிலும் ஒவ்வொரு தொழிலும் தாய்மார்களுக்கு இப்பொழுது உரிமைகள் உள்ளன. பெண்கள் இல்லாத எந்த ஓர் தொழிலும் இல்லை. இதுவே சங்கமயுகத்தின் நிலைமை. எனவே தாய்மார்களான நீங்கள் எமது பாபா என கூறுகின்றீர்கள். எனது பாபா என நீங்கள் உரைக்கின்றீர்கள் தானே? உங்களுக்கு இந்த போதை இருக்கிறதா? தாய்மார்கள் தமது கைகளை அசைக்கின்றார்கள். அச்சா, நீங்கள் இறைவனை உங்களுக்கு சொந்தமாக்கி உள்ளீர்கள். அதனால் தாய்மார்களே மந்திரவாதிகள். தாய்மார்களும் பாண்டவர்களும் பாப்தாதாவை சகல உறவு முறைகளிலும் நேசிக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். எனினும் யார் குறிப்பாக எந்த உறவு முறையில் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் பார்க்கின்றார். சில குழந்தைகள் இறைவனை தமது நண்பராக ஆக்குவதை மிகவும் விரும்புகிறார்கள். இதனாலேயே குதா தோஸ்தின், அதாவது நண்பராகிய இறைவனின் கதை உள்ளது. பாபா கூறுகின்றார், எந்த நேரத்திலும் உங்களுக்கு என்ன உறவு முறை தேவைப்பட்டாலும் உங்களால் அந்த உறவு முறையில் கடவுளை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். உங்களால் அவருடன் சகல உறவு முறைகளையும் நிறைவேற்ற முடியும். பாபா என்னுடையவர் என குழந்தைகள் கூறுகிறார்கள். தந்தை என்ன கூறுகின்றார், நான் உங்களுடையவரே. மதுபனில் மிக நல்ல கோலாகலம் உள்ளதல்லவா? நீங்கள் எவ்வளவு தொலைவில் அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தாலும் மதுபனத்தின் கோலாகலம் அதற்கே உரியது. மதுபனில் நீங்கள் பாப்தாதாவை சந்திக்கின்றீர்கள். ஆனால் உங்களிடம் வேறு எத்தனை வகையான பேர்கள் உள்ளன? நீங்கள் அவற்றின் பட்டியலை செய்தால் எத்தனை வகையான பேர்கள் இருக்கும்? அனைத்திலும் மகத்தான பேரு உங்களிடம் இலகுவான இயல்பான யோகம் இருப்பதே ஆகும். நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. ஒருவர் மதுபனின் சூழலுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது மதுபனின் சூழலும் மதுபனின் நேர அட்டவணையும் அவரை இலகுவான இயல்பான யோகி ஆக்கும். ஏன்? மதுபனில் உங்களின் புத்திகளில் ஒரே ஒரு பணியே உள்ளது. சேவாதாரிகளின் குழு ஒன்று வரும்பொழுது அது வேறு விஷயம். ஆனால் இங்கே புத்துணர்ச்சி பெறுவதற்காக வருபவர்கள், அவர்களுக்கு மதுபனில் என்ன வேலை உள்ளது? அவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் உள்ளதா? உண்பது பருகுவது அனைத்தையும் ரசியுங்கள், அத்துடன் படியுங்கள். எனவே மதுபன் என்பது மதுபனே ஆகும். வெளிநாடுகளிலும் பாபா கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் அங்கே முரளி கேட்பதற்கும் மதுபனிற்கு வருவதற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. எப்படியும் இந்த வசதிகளின் மூலமாக கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பவர்களுக்கு பாப்தாதா அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். சில குழந்தைகள் இரவு விழித்திருந்தும் முரளியே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்காமலே இருப்பதை விட அது நிச்சயமாக சிறப்பானது. எனினும் அனைத்திலும் சிறந்தது அழகான மதுபனே ஆகும். மதுபனிற்கு வருவது நீங்கள் ரசிக்கின்றீர்களா, அல்லது அங்கே இருந்தபடியே உங்களால் முரளியை கேட்க முடியும் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு எது பிடிக்கும்? அங்கேயும் நீங்கள் முரளியை கேட்பீர்கள் தானே? இங்கேயும் பின்னால் அமர்ந்திருந்து நீங்கள் அனைத்தையும் தொலைக்காட்சிகளிலேயே பார்க்கின்றீர்கள். அதனால் மதுபனிற்கு வருவது நல்லது என உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அனைவரும் தமது கைகளை உயர்த்தினார்கள். அச்சா, எவ்வாறாயினும் பக்தியில் உள்ள புகழ் என்ன? மதுபனில் முரளி ஒலிக்கிறது, லண்டனில் முரளி ஒலிக்கிறது என்பதல்ல. நீங்கள் எங்கே இருந்தாலும் மதுபனின் புகழின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதென்றால் உங்களை மகானாக்கிக் கொள்ளுதல் என்று அர்த்தம். அச்சா, இங்கே வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் யோகி வாழ்க்கையை, ஞானி ஆத்மாவாக இருக்கும் வாழ்க்கையை தாரணையின் சுரூபமாக இருப்பதை அனுபவம் செய்கின்றீர்கள். இந்த பருவ காலத்தின் முதல் சந்திப்பில் பாபா குறிப்பாக உங்களின் கவனத்தை இதில் ஈர்த்தார். அதாவது பருவ காலம் முழுவதும் நீங்கள் ஒரு திருப்தி ரத்தினமாகி மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே ஆகும். நீங்கள் மட்டும் அப்படி ஆகக்கூடாது, ஆனால் நீங்கள் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அத்துடன் கூடவே இப்பொழுதுள்ள நேரத்திற்கு ஏற்ப எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அது எப்பொழுது நடக்கும், அது ஒரு வருடத்திலா அல்லது 6 மாதங்களிலா நடக்கும் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்காதீர்கள். திடீரென்று எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். ஆகவே உங்களின் விழிப்புணர்வின் ஆளியை மிகவும் சக்தி வாய்ந்ததாக்குங்கள். ஒரு வினாடியில் ஆளியை போட்டு அனுபவ சுரூபம் ஆகுங்கள். ஆளி ஒன்று தளர்வாக இருக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை போடவும் அணைக்கவும் வேண்டியிருக்கும். அதை சரியாக்குவதற்கு நேரம் எடுக்கும். எவ்வாறாயினும் நீங்கள் சுய மரியாதை என்ற ஆலியையும் சுயராஜ்ய அதிகாரம் என்ற ஆலியையும் ஒரு வினாடியில் போட்டு அகநோக்கு உடையவராகி தொடர்ந்து அனுபவங்களை கொண்டிருக்க வேண்டும். அனுபவ கடலில் அமிழ்ந்திருங்கள். அனுபவத்தின் அதிகாரத்திற்கு எதிராக எந்த ஓர் அதிகாரத்தாலும் வெல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? பாப்தாதா உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கின்றார். ஆனால் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். எப்பொழுது 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 என கூறாதீர்கள். இப்பொழுது என்றும் தயாராக இருங்கள். உங்களால் ஒரு விடாடிக்கான விழிப்புணர்வின் ஆளியை போட முடியுமா? உங்களால் இதை செய்ய முடியுமா? சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், பிரச்சனை என்னவாக இருந்தாலும், விழிப்புணர்வின் ஆளியை போடுங்கள். இதை பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இறுதி பரீட்சைத்தால் ஒரு நிமிடம் கூட இருக்காது. அது ஒரு வினாடிக்குரியதே ஆகும். அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களால் சித்தியிட முடியாது. அனுபவம் உடையவர்கள் சித்தியடைவார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு வினாடியில் உங்களின் விழிப்புணர்வு ஆளியை போடுங்கள். நான் பரந்தாம வாசியான ஒரு மேன்மையான ஆத்மா. உங்களின் இந்த விழிப்புணர்வின் ஆளியை போடுங்கள். வேறு எந்த விழிப்புணர்வும் இருக்கக்கூடாது. உங்களின் புத்தியில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்கக்கூடாது. அசையாமல் இருக்க வேண்டும். பாப்தாதா அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, எங்கும் உள்ள மேன்மையான சுய மரியாதை கொண்ட அனுபவசாலி ஆத்மாக்களுக்கும், சதா ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவம் செய்பவர்களுக்கும், சதா யோகி வாழ்க்கையுடன் செயல்படும் சதா யோகி ஆத்மாக்களுக்கும், பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினரும், அந்த கைப்பிடி அளவினரில் சதா தமது விசேஷமான பாக்கியத்தை தாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்துகின்ற விசேஷமான பாக்கியத்தை கொண்டுள்ள விசேஷமான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். தாதிஜியிடம், நீங்கள் அனைவரிலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் நல்லதோர் பணியை செய்கின்றீர்கள். மில்லியன் கணக்கானவர்களுக்கு செய்தியை கொடுக்கும் திட்டங்கள் செய்யப்பட்டுள்ளன. மில்லியன் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள ஆத்மாக்கள் செய்தியை பெறப்போகிறார்கள். ஓ பிரபுவே என அவர்கள் கூறுவார்கள் தானே? ஓ பிரபுவே என அவர்கள் சொல்லும்படி அவர்களை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் தானே? அவர்களுக்கும், அதாவது மற்ற தாதிகளும், தமது ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள். அச்சா, நீங்கள் மதுபனை பார்த்துக் கொள்கின்றீர்கள். நீங்கள் நல்லதோர் ஒத்துழைக்கும் குழுவை உருவாக்கியுள்ளீர்கள் தானே? ஒவ்வொருவருக்கும் அவருக்கே உரிய சிறப்பு இயல்பு உள்ளது. எவ்வாறாயினும் ஆதிரத்தினங்களின் தாக்கம் உள்ளது. நீங்கள் எவ்வளவுதான் முதுமையடைந்தாலும் புதியவர்களும் கூட முன்னேறுகிறார்கள். ஆனால் ஆதிரத்தினங்களின் பராமரிப்பு அதற்கே உரியது. இதனாலேயே இந்த குழு நல்லது. ஆசீர்வாதம். சதா உங்களின் தடைகளால் பாதிக்கப்படாத ஜொலிக்கின்ற தேவதை ஆடையை அணிவதன் மூலம் சதா தடைகளை அழிப்பவர் ஆகுவீர்களாக. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் தடைகளை அழிப்பவர்கள் ஆகுவதற்கு கேள்விக்குறிகளுக்கு விடை கொடுத்து ஒரு முற்றுப்புள்ளி இடுவதன் மூலம் உங்களின் சகல சக்திகள் என்ற களஞ்சியத்தை நிரப்பி வைத்திருங்கள். சதா உங்களின் தடைகளால் பாதிக்கப்படாத ஜொலிக்கும் தேவதை ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். சேற்றினால் ஆன ஆடையை அணியாதீர்கள். இத்துடன் கூடவே சகல நற்குணங்கள் என்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவராக இருங்கள். எப்பொழுதும் எட்டு ஆயுதங்களும் கூடிய சக்தியாக சம்பூர்ணமான விக்கிரகமாக இருந்து மேன்மையான வாழ்க்கை என்ற உங்களின் பாதங்களை தாமரை மலரின் மீது வைத்திருங்கள். ஸ்லோகம். இந்த கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் முதல் பிரிவில் ஓர் இலக்கத்தை பெறுவீர்கள். உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சாக்காஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். வார்த்தைகளால் சேவை செய்வது இயல்பானது ஆகியிருப்பதைப் போல் எண்ணங்களால் செய்யப்படும் சேவையும் ஒரே நேரத்தில் இடம்பெற வேண்டும். இது இயல்பானதாகவும் இருக்க வேண்டும். வார்த்தைகளால் சேவை செய்வதுடன் கூடவே தொடர்ந்து உங்களின் மனதால் சேவை செய்யுங்கள். நீங்கள் குறைந்த அளவே பேச வேண்டியிருக்கும். உங்களின் மனதால் சேவை செய்வதன் உதவியுடன் பேசுவதற்கு நீங்கள் பயன்படுத்தும் சக்தியும் சேகரிக்கப்படும். மனதால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த சேவை உங்களுக்கு மகத்தான வெற்றியின் அனுபவத்தை கொடுக்கும். ஓம் சாந்தி.